கருவன் பார்த்து கண்ணுகளை கொசுபோது கவலம் கழித்து கருணையிலும் வெள்ளமதம்பும் சுத்தி வடத்திலிருந்து வருவினைகள் தீர்த்தான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையின் எல்லா வீடும் போடுவது தேசமுய திருத்தொண்ட துணைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மனிதர்களை வணங்க வந்த திறப்பை வணங்கும் ஊழியர் ஓம் நெற்கொழித்த ஊழியர் ஓம் கடல் போற்று ஆழிமிசை கம்மிதத்தில் அடைந்தவரான் அடிபோற்று வாழி திருநாவலூர் வந்தொண்டன் கடம் போற்று ஊழிமலி திருவாரூர திருத்தாள் போற்று. இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தினுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராண தொடர்ச்சொழிவு மகான் ஸ்ரீ வடுகத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே எல்லாமல்ல ஆடல்களாவுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி எட்டுவனுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு அப்பர் பெருமானுடைய அந்த தனி யாத்திரையாக கைலாயத்து பெருமானை தரிசனம் செய்த பிறகு திருவையாறு திருவையாற்றிலே இருந்து பெருமான் பல பாடல்கள் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்து தன்னுடைய அனுபவத்தை மிக அற்புதமாக வடித்து கொடுத்திருக்கின்ற அந்த பட்சத்திலே திருப்பூந்துருத்தியிலே பெருமான் இருந்து அனுபவப்பட்ட அந்த நிலைமையை போன வகுப்பிலே பெருமானுடைய அந்த திருப்பூந்துருத்தி பதிகம் ஒரு தனித்துவம் வாய்ந்த பதிகமாக ஏன் என்பதாக சொன்னால் திருப்பூந்துருத்தியிலே பெருமான் அப்பர் பெருமான் அங்கே திருமடம் அமைத்து பெருமானுடைய சேவடி கீழ் இருக்கின்ற தன்மையை உணர்கின்ற பாங்காக திருமடத்திலே இருந்து உணர்கின்றார். எப்படி பெருமானுடைய சேவடி கீழே இருந்து உணர்கின்ற பாங்கோ அதை போல அந்த திருமடம் தான் அமைத்த அந்த திருமடத்திலே திருப்பூந்துருத்தியிலே பெருமான் அமர்ந்து பெருமானை வணங்குகின்ற பொழுது அது சேவடி கீழாக இருந்து வணங்குகின்ற நிலையாக அமைந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த பதியாக திருப்பூந்துருத்தி அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் திருப்பூந்துருத்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது அப்பர் பெருமானுடைய முழு உருவமாக திருத்தி என்பதாக சொல்லுகின்ற இந்த புலால் உடம்பாக இருக்கின்ற இந்த உடம்பை பூந்துருத்தியாக நிறுத்தி பெருமானிடத்திலே இருந்து வழிபட்ட அந்த ஒரு பேரு இந்த திருப்பூந்துருத்தியிலே அப்பர் பெருமான் காட்டுகின்ற ஒரு அற்புத பேரு. ஆகவே அந்த திருப்பூந்துருத்தியை மிக ஆழமாக சிந்திக்கின்ற முகமாக நாம் அமைத்துக் கொண்டு திருநெய்த்தானமும் திருமழபாடியையும் விட்டு நாம் பூந்துருத்திக்கு வந்தோம். இப்பொழுது திருநெய்த்தானம் தலம் அற்புதமான தலம். திருவையாற்றிலே இருந்து 7 மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய தலமாக அமைந்திருந்தது. 7 தலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தலங்களிலே திருவையாறு திருநெய்த்தானம் திருப்பூந்துருத்தி திருச்சோற்றுத்துறை திருப்பழனம் திருக்கண்டியூர் ஆக 7 தலங்கள் மிக மிக முக்கியமான அந்த தலங்கள் திருவையாற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தலங்கள். ஆக இந்த திருநெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தலம் அப்பர் பெருமான் காட்டுகின்ற அந்த பதிக வெளிப்பாடு மிக அற்புதமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. திருநெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பதியிலே அப்பர் பெருமானுடைய அந்த வாக்கினைக்கு உள்ளாக புகுவதற்கு முன்னதாக திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வாக்கினை அடிப்படையாக வைத்து நாம் அப்பர் பெருமானுடைய அந்த வாக்கிற்கு உள்ளாக செல்லுகின்ற பொழுது ஒரு தனித்துவம் அமைகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதிகம் திருநெய்த்தானம் இதுல 11 பாடல்களிலே முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்பதாக சொன்னால் அந்த 2வது திருப்பாடல். இந்த 2வது திருப்பாடல் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆன்மாக்களை கைகொடுத்து தூக்குகின்ற திருப்பாடலாக நமக்காக அருளி செய்த அந்த திருப்பாடல் இந்த 2வது திருப்பாடல் திருநெய்த்தானத்தினுடைய அற்புத சிறப்பை திருஞான சம்பந்த பெருமான் விளக்கி கொடுக்கின்ற ஒரு இடம். 2வது திருப்பாடல் நம்முடைய ஐயாவது
பறையும் பழி மாயரம் பல தீரும் பறையும்
சொல்லுகின்றார் பறையும் பழி பாவம் படு துயரம் பல தீரும். இந்த பதிகத்தை படிக்கின்ற பொழுது எத்துணை எத்துணை அந்த துன்பங்களும் எத்துணை எத்துணை வர இருக்கின்ற வினைகளும் வர இருக்கின்ற துன்பங்கள் அத்துணையும் நீங்கி செல்லும் நெய்த்தானம் எனீரே என்பதாக அறியிட்டு கூவி அழைக்கின்ற திருப்பதிகமாக முதல் திருப்பாடல் பெருமான் அந்த நெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை அழைக்கின்ற அந்த பாங்கு மிக அற்புதமான பாங்கு.
மையாடிய மலை மையாடிய
நெய்யாடுதல் ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த பெருமான் ஐந்தாடுதல் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே பெருமானுக்கு முதலாவதாக இந்த நெய் என்பதாக சொல்லுகின்ற அதை ஆட்டுவித்து அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு தனி சிற ஒரு அதிலே ஒரு இன்பம் உண்டு. என்பதாக சொன்னால் தில்லைக்கு அவர் எழுந்தருளிய போது முதலாவதாக அரண் அஞ்சு ஆடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்திலே முதலாவதாக அவர் வைப்பது ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர். அந்த நறு நெய் என்று சொல்லக்கூடிய அந்த நறு நெய் பெருமானுக்கு மிக உகந்ததாக அந்த வழிபாட்டிலே ஏற்றி சொல்லுகின்ற அந்த ஒரு சிறப்பு. நெய்த்தான வந்தா விட்டுருவாரா?
புத்தி பேச்சினை தரக்கூடியது நெய் அபிஷேகம்,
புத்தி பேச்சினை தரக்கூடிய அந்த நெய் அபிஷேகம். அதனாலதான் சுருங்க எமது தொல்வினையே என்பதாக சொல்லி அங்கே அருள் செய்த அந்த குறிப்பு, அந்த நெய் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெய் அபிஷேகத்திற்குரிய அந்த வழிபாட்டிற்குரிய தனி சிறப்பு ஞானசம்பந்த பெருமான் வழங்குகின்ற சிறப்பு. ஆக நெய்யாடி அப்பர் அங்கே திருநெய்த்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமானை நெய்யாடிய அப்பர் என்பதாக சொல்லி அழைக்கின்ற அந்த பேரு ஞானசம்பந்த பெருமான் அமைத்த அந்த பேராக அமைத்து நெய்யாடிய பெருமான் இடம் நெய்த்தானம் எனீரே என்ற திருநெய்த்தானத்தினுடைய அற்புதத்தை ஞானசம்பந்த பெருமான் வாயிலாக இப்பொழுது திருநாவுக்கரச பெருமானுடைய ஒரு திருநேரிசை திருவிருத்தம் ஒரு திருக்குறுந்தொகை இரண்டு தாண்டகம் இது திருநெய்த்தானத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு. மிக அற்புதமாக அந்த நெய்யாடிய அந்த திறம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திறத்தை இந்த பதிக என்று சொல்லக்கூடிய பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெய்யினாலே ஆட்டுகின்ற ஒரு பேரு இந்த திரு இந்த திருப்பதிகங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே திருநைத்தானத்திலே திருநாவுக்கரசு பெருமான் மிக ஆழமாக ஒரு திரு கருத்தினை வெளிப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய ஒரு பாங்கு அமைந்திருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக இரண்டு குறிப்புகள், ஒன்று திருத்தாண்டகத்திலே அவர் மெய்தான் அகம்படியுள் ஐவர் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலிலே நினையுமா நினைந்த கால் உய்யலாமே, இது முத்தாய்ப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த முத்தாய்ப்பாக வைக்கின்ற இந்த ஒரு வாக்கு பல பல பொருள்களை பல பல சித்தாந்த கருத்துக்களுக்கு அடிப்படையாக அமைந்த ஒரு கருத்தாக அமைத்து கொண்டார் நம்முடைய யாரு மெய்கண்டார். மெய்கண்டாருக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, அப்படியே திருமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எடுத்து அந்த வாக்கினை எடுத்து ஆளுகின்ற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பமும் அனுபவமும் மிக அற்புதமாக மெய்கண்டார் நாவுக்கரச பெருமானுடைய அந்த பதியங்களை அமைத்து படித்து 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 ஊறி திளைத்த அந்த பாங்கு இந்த திருநைத்தான பதிகத்தை மிக ஆழமாக ஊன்றியதன் காரணமாக வெளிப்பட்டது. ஒன்பதாம் சூத்திரம் சிவஞான போதத்தினுடைய ஒன்பதாம் சூத்திரத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை எல்லாம் அவர் அமைத்தது இந்த அனுபவ உடைய தேசிகர் திருவாக்காக அமைந்திருக்கக்கூடிய நிலை. சிவஞான மாபாடியம் எழுதிய சிவஞான முனிவர் அமைக்கின்ற பொழுது அனுபவமுடைய தேசிகர் திருவாக்கால் உணர்க என்பதாக அமைத்து கொடுத்திருக்கின்றார், அவருடைய வாக்காகவே எழுதுகின்றார். ஆக அனுபவமுடைய தேசிகர் என்பதாக குறிப்பிடுகின்ற பொழுது அது நால்வர் பெருமக்களுடைய வாக்கினை அனுபவமுடைய தேசிகர் என்பதாக அமைத்திருக்கின்றார். ஆக அனுபவமுடைய தேசிகர் என்பதாக குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நால்வர் பெருமக்களுடைய வாக்கு அது அனுபவமுடைய தேசிகர் திருவாக்கு என்பதாக சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியம் என்பதாக சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான திருவாக்கு. ஆக ஒன்பதாம் சூத்திரம் தானாக வெளிப்படவில்லை, ஒன்பதாவது சூத்திரம் வெளிப்பட்டதனுடைய அடிப்படை பல பல உண்டு. ஒன்பதாம் திருமுறைதான் ஒன்பதாம் சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த நிலை என்பதாக சான்றோர்கள் அறுதியிட்டு கூறுகின்ற ஒரு பேரு உண்டு. ஆனால் அந்த ஒன்பதாம் திருமுறையிலே அமைந்திருக்கின்ற வாக்காக திருமாளிகை தேவனுடைய அற்புதமான அந்த வாக்கு திருநாவுக்கரச பெருமானுடைய வாக்கினை எடுத்து ஆளுகின்ற வாக்காக அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற வாக்காக அமைந்திருக்கின்றது. பல வகையிலே பார்க்கின்ற பொழுது சிவஞான போதத்தினுடைய ஒன்பதாம் சூத்திரத்தினுடைய அடிப்படை அந்த ஆழமான ஒரு நிலை இந்த திருநைத்தானம் திருப்பதிகத்திலே அமைந்திருக்கின்றது என்பது அப்பர் பெருமான் காட்டியிருக்கின்ற ஒரு அற்புத சித்தாந்த நெறி. அந்த வகையிலே திருநேரிசை முதல் திருப்பாடல் அந்த திருவடியை புகழுகின்ற திருப்பாடலாக அமைத்து எல்லாமே படிச்சு ஏன்னா திருநைத்தானம் பொறுத்தவரையிலும் நம்ம கணேஷ் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம திருநாவுக்கரசர் தேவாரம் திருநைத்தாளம் இந்த திருநேரிசை திருக்குறுந்தொகை திருவிருத்தம் திருத்தாண்டகம் இப்படி பெருமானை ஒரு அற்புத நிலையிலே வைத்து எண்ணுகின்ற ஒரு நிலை இந்த திருநைத்தானத்திற்கு உண்டு. ஆக இந்த திருநைத்தானத்தை உள்ளுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது மிக ஆழமாக அந்த பெருமானை நெய்யாடி அப்பர் மனதுள் கொண்டு இந்த திருப்பதிகத்திற்கு உள்ளாக செல்லுகின்ற பொழுது அற்புதமான அந்த அனுபவம் நிச்சயமாக நிகழும் என்பது
திண்ணம்.
Yeah.
திரு நெய்த்தாளம் காலனை விழ செற்ற அந்த கடல் அடிகள் தன்னுடைய தலையிலே பெருமான் வைத்த அந்த அடிகள் இன்னும் தாம் சேமமாக அதனை வைத்துக் கொண்டு பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாங்கு மிக சிறப்பாக அருளி செய்கின்றார். எந்த திருவடி என்பதாக காட்டுகின்ற பொழுது அந்த திருவடியினுடைய முகவரியை திருவருள் அந்த விலாசத்தை சொல்லுகின்ற பொழுது காலனை விழச் செற்ற அந்த கடலடிகள் இரண்டு என்பதாக சொன்னார். ஏன் என்பதாக சொன்னால் காலன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ என்பதாக எடுத்ததுதான் அந்த வாழ்வு. முதலாவதாக அவர் எடுத்துக்கொண்டது சிவபெருமானை வழிபடுகின்ற அத்துணை பேருக்கும் யமபயம் என்று சொல்லக்கூடிய கால பயம் நீங்கும், யமனை கண்டு நாம் பயப்பட அவசியம் இல்லை என்பதாகிய அந்த உறுதிமொழியை எடுத்து கொடுத்தது பெருமானுடைய அந்த திருவடி. ஆக அந்த திருவடியை பற்றி சொல்லுகின்ற போது காலனை வீழச் செற்ற கடலடி இரண்டும் வந்து என் மேலவா இருக்க பெற்றேன் மேதக தோன்றுகின்ற கோலம் நெய்த்தானம் என்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீலம்பை தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே என்பதாக சொன்னார். இப்பொழுது அருணகிரிநாத பெருமான் நமனை அஞ்சுகின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற போது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்பதாக சொன்னார். அருணகிரிநாத பெருமான் கந்தரலங்காரத்திலே மிக அற்புதமாக இந்த யம பயம் என்று சொல்லக்கூடிய இந்த யம பயம் கால பயம் முருகப்பெருமானை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு முதலாவதாக அவர் நீக்குவது இந்த யம பயத்தை என்பதாக சொல்லுகின்றார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை யாரு அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு? யார தாக்குறாரா? யமன் வருகின்ற பொழுது தண்டம் வச்சிருப்பான், கையில சூளம் இருக்கும், அப்புறம் முக்கியமானது ஒண்ணு இருக்கும், என்ன மாசக்கயிறு. இதுதான் இந்த மூணு தான் பார்த்த உடனேயே இந்த உயிருக்கு அப்பொழுது ஏற்படுகின்ற கலக்கம். அழித்து பிறக்கவட்டா இயல்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்பின்றிலீர் எரிமூண்டது என்ன விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் கழுத்தில் சுருக்கித்து இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே என்பதாக்கிய கந்தரலங்காரத்தில் இரண்டாவது பாடல் அவர் அது விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் என்பதாக சொல்லுவார். அந்த யம பயம் என்பது அப்பொழுதுதான் உண்மையிலேயே யமன் என்பதாக சொல்லுகின்ற அவனுடைய பயம் இந்த ஆன்மாவிற்கு தோன்றும். அந்த பயம் நீங்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சொல்றார் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடவிடுவேன். செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய எண் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய எண் என்பதாக சொல்றார். ஏன் இந்த ஆற்றல் எனக்கு வந்தது யம பயம் ஏன் நீங்கியது என்பதாக சொன்னால் தொண்டர்களோடு கூடி இருக்கின்ற அந்த தன்மையின் காரணமாக வெளிப்பட்டது. தொண்டு என்பதனுடைய அந்த பேச்சினாலே இது வெளிப்பட்டது. அந்த தொண்டு என்பது எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆக தொண்டாகிய நிலை என்பதாக அழகாக சொன்ன, தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்றே என் கைக்கு எட்டவே. கொஞ்சம் என் கைக்கு எட்டுற மாதிரி வந்துதான் நீ பாரு, பார்க்கலாம், நீ வந்துதான் பாரு. இப்படி சவால் விடக்கூடிய ஒரு நிலை கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாடல், கந்தர் அலங்காரத்தினுடைய ஒரு பாடல் கற்றால் இந்த யமபயம் நீங்கும் என்பதாக சொல்லி நூற்பயனிலே பெருமான் அருளி செய்கின்றான். நூற்றுள் ஒரு கவிதான் கற்கின்றனர். நூறு பாடல்களிலே ஒரு பாடலை வைத்துக் கொண்டால் போதும் என்பதாக அறுதியிட்டு அருணகிரிநாத பெருமான் சொல்லுவதை போல நெய்த்தானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கோல நெய்த்தானம், அந்த அழகு, அந்த பெருமானுடைய அழகு யார் பார்த்திருக்கிறா? கோல அழகு திருநெய்த்தானம் ஐயா போயிருக்கிறாரு, அந்த பேரு பெற்றவர். அடுத்தது நம்ம கணேஷர், இவரு ஏழூர், நீங்க கூட்டிட்டு போனவங்களா உண்டு? யார் யாரு? துளசில ஐயா, நம்ம இதுக்கு போனீங்களா? டிஎன்ஆர் பார்த்து. ஆக திருநெய்த்தானம் தினுடைய அந்த பெருமானுடைய அழகினை சொல்லுகின்ற பொழுது, அந்த திரு நெய்த்தானத்தினுடைய அந்த அழகினை சொல்லுகின்ற பெருமான் கோல நெய்த்தானம் என்பதாக அந்த பெருமானுடைய அழகினுடைய சிறப்பை அற்புதமாக, கோல நெய்த்தானம் என்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீல வைத்து அணைய கண்டன், நீலகண்டன் என்பதை சொல்லுகின்ற பொழுது நீலம் வைத்து அணைய கண்டன் என்பதாக நீலகண்டனை சொல்லி, நினைக்குமா நினைக்கின்றேனே என்பதாக அந்த முத்தாய்ப்பை அமைக்கின்றார். இந்த திருப்பாடலோடு நாம் இணைத்து காண வேண்டிய திருப்பாடல் திருத்தாண்டகத்தினுடைய முதல் திருப்பாடல், மெய்தான் அகம் படியுள் ஐவர் நின்று என்று சொல்லக்கூடிய அந்த முதல் திருப்பாடலையும் நாம் பாடி இந்த திருப்பாடலோடு சிந்திக்கின்ற ஒரு ஒரு பாடல் பாடலாம். இந்த கருத்து முடிச்சோன்னு முழுசா பாடு. பக்கம் வந்து 113 திருத்தாண்டகம். தாண்டகம் வேந்தர் யாரும் வரல. வாக்கு நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. இந்த காலனை வீழச்சற்ற கடலடி இரண்டும் வந்தன் மேலவாய் இருக்க பெற்றேன் மேதக தோன்றுகின்ற கோலனைத்தானம் என்னும் குளிர்பொழில் கோயில் மேய நீலம்பை தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேன், நினைக்குமா நினைக்கின்றேனே என்று எடுத்த அந்த முத்தாய்ப்பு இந்த திருப்பாடல் திருத்தாண்டகத்தினுடைய ஒவ்வொரு பாடலிலேயும் நினையுமா நினைந்த கால் உய்யலாமே என்பதாக அப்பர் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்ற இந்த வாக்கினை சிந்திக்கின்ற பொழுது 9 திருமுறையாக இருக்கக்கூடிய திருமாளிகை தேவர் என்று சொல்லக்கூடிய சித்தர் அருளி செய்த திருவிசைப்பா, இந்த திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் மிக மிக ஆழமாக சிந்திக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதியங்கள் நமக்கு கிடைத்த இந்த 9 திருமுறை திருப்பதியங்கள். ஆக இந்த 9 திருமுறை அருளி செய்த அந்த திருமாளிகை தேவர் திருவிசைப்பா அருளி செய்த திருமாளிகை தேவர் மிக அற்புதமாக கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே மிக ஆழமாக பெருமானை வழிபட்டு வருகின்ற அந்த 11 திருப்பாடல்கள் அமைக்கின்ற அந்த பட்சத்திலே ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் அவர் அமைக்கின்ற முத்தாய்ப்பினை நாம் அமைக்கின்ற பொழுது மிக ஆழமான அந்த கருத்தினை அவர் நமக்காக வழங்கியிருக்கின்ற அந்த பேச்சினை நாம் உணர்கின்றோம். அந்த வகையிலே திருவிசைப்பா பாடல் 11 9 திருமுறை எல்லார்கிட்டையும் இருக்கான்னு தெரியல.
ஒளிவளர் விளக்கே என்பதாக தொடங்கக்கூடிய இந்த திருப்பதிகம் முதல் முத்தாய்ப்பாக தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்பதாக அமைக்கின்றார். இரண்டாவது திருப்பாடலிலே தொண்டனேன் பணியுமா பணியே என்பதாக இரண்டாவது திருப்பாடல். மூன்றாவது திருப்பாடலிலே தொண்டனேன் கருதுமா கருதே என்பதாக பெருமாளிடத்திலே அமைக்கின்றார். நான்காவது திருப்பாடலிலே தொண்டனேன் உரைக்குமாறு உரையே. ஐந்தாவது திருப்பாடலிலே தொண்டனேன் நணுகுமா நணுகே. ஆறாவது திருப்பாடலிலே தொண்டனேன் இசையுமாறு இசையே. ஏழாவது திருப்பாடலிலே தொண்டனேன் நுகருமாறு நுகரே என்பதாக சொல்லி, எட்டாவது திருப்பாடலிலே தொண்டனேன் புணருமாறு புணரே என்பதாகவும், ஒன்பதாவது திருப்பாடலிலே தொண்டனேன் தொடருமாறு தொடரே என்பதாகவும், பத்தாவது திருப்பாடலிலே தொண்டனேன் விரும்புமா விரும்பு என்பதாக சொல்லி, இந்த பதினோராவது திருப்பாடலிலே அதற்கு எல்லாம் முழுமையாக நினைக்கின்ற அந்த அற்புதத்தை தொண்டனேன் நினையுமா நினையே. ஆக தொண்டனேன் நினையுமா நினையே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, நஞ்சுண்ட கண்டன்மேயே நெய்த்தான நன்னகர் என்று ஏத்தி நின்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே, நினையுமா நினைந்த கால் உய்யலாமே என்கின்ற அந்த வாக்கும், நீலம்பை தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே என்கின்ற இந்த வாக்கும் மிகுந்த ஆழமாக திருநெய்த்தானத்திலே நாம் சிந்திக்கின்ற ஒரு வாக்காக அமைத்துக் கொள்ளும். மூன்று நிலைகளிலே வழிபாட்டினை அமைக்கின்ற பொழுது மனம் வாக்கு காயம் என்கின்ற அமைப்பிலே இந்த பதினோரு திருப்பாடல்களை தொகுக்கின்ற பொழுது, மனம் என்கின்ற மனத்தினுடைய செயலாக அமைக்கின்ற பொழுது விரும்புதல் கருதுதல் நினைதல், இது மனதிற்குரிய நிலை. ஆக விரும்புமா விரும்பே, கருதுமாறு கருதுதல், நினைக்குமாறு நினைத்தல், இது மனதினுடைய செயலாக மிக அற்புதமாக அதை அமைக்கின்ற பொழுது இந்த பதினோரு திருப்பாடல்களை தொகுத்து காணுகின்ற பொழுது மூன்று நிலைகளிலே மனம் வாக்கு காயம் என்பதை மிக ஆழமாக அவர் தொகுத்து கொடுத்திருக்கின்றார். வாக்கு பற்றி சொல்லுகின்ற போது விளம்புதல் உரைத்தல், விளம்புமா விளம்பே உரைக்குமாறு உரையே என்பதாக சொல்லுகின்ற பொழுது வாக்கு பற்றிய சிந்தனையும், செயல் பற்றி சொல்லுகின்ற போது நணுகுதல் இசைதல் நுகர்தல் புணர்தல் தொடர்தல் தொடருமாறு தொடர்தல், ஆக இந்த அமைப்பு இந்த பாடல்களிலே அவர் தொகுத்து கொடுத்திருப்பது செயல் பற்றிய நிலை. ஆக இந்த மனம் வாக்கு காயம் என்ற அந்த மூன்று நிலைகளையும் தொகுத்து அதனுடைய செயல்களை எல்லாம் தொகுத்த ஒரு அற்புதம் தொண்டனேன் நினையுமாறு நினைக்கின்ற அந்த நிலை, தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆழத்தினை வெளிப்படுத்துகின்ற நிலையாக அமைந்திருக்கின்றது. இந்த நினைக்குமாறு நினைதல், உணருமாறு உணர்த்துதல் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கினை மெய்கண்டார் ஒன்பதாம் சூத்திரத்திலே அற்புதமாக அதை ஆழமாக வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்துகின்ற போது சொல்லுகின்றார். சிவஞான போதத்தினுடைய ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுவது, உனக்கண் பாசம் உணரா பதியே. மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற வாக்கு இது. இந்த வாக்கு ஊனக்கண் பாசம் உணரா பதியை, ஞான கண்ணீர் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்து எனது பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. ஒன்பதாவது சூத்திரம். ஆக இந்த ஒன்பதாவது சூத்திரத்தினுடைய ஆழம் என்ன என்பதாக சொன்னால், ஊனக்கண் பாசம் உணராது என்கின்ற அந்த நிலையிலே இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகரணங்களை வைத்துக் கொண்டு நாம் ஆகிய இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இந்த இறைவனை முழுமையாக உணருதல் முடியாது என்பதை மிக ஆழமாக அற்புதமாக வைத்து எண்ணுகின்ற ஒரு நிலையாக அமைக்கின்றார். ஆக இந்த பெருமானுடைய தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த பெருமான் இந்த உயிரோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற தத்துவங்களை எல்லாம் அந்த முதல் அந்த பதி இலக்கணம் பாச இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இலக்கணங்களை எல்லாம் தொகுத்து வருகின்ற பொழுது, எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு அமைப்பாக சொல்லுகின்ற போது, இந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உயிருள்ளோடு எப்படி அமைந்திருக்கின்றான் என்பதை கரைக்கலமையால் அற்புதமாக வடித்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அறிவானும் தானே அறிவிப்பான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடியவன், ஆன்மாவோடு எப்படி இருக்கின்றான் இறைவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அம்மையார் இதையெல்லாம் எடுத்து கரைத்து அது ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்துடுறாங்க. ஆக அந்த அற்புதமான அந்த திருப்பாடல் இந்த ஆன்மாவினுடைய உயிர் வழியை ஏற்படுத்துகின்ற திருப்பாடல்.
நினைக்க வேண்டும் என்பதை நீ எனக்கு உணர்த்து, நீ நினை
முன்னதாக பெருமானுடைய திருவடியின் உள்ளாக இணைந்து கொண்டு ஊனக்கண்ணை வைத்து அமைக்காமல் ஞானக்கண்ணை திருவருளை கண்ணாக கொண்டு காணுகின்ற தன்மையாக பெருமானோடு இணைந்து நின்று இது நான் இல்லை பெருமானால் காட்டப்படுகின்றது என்கின்ற காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் எடுத்து கொடுத்த திருப்பதிகம் இந்த திருப்பதி. சாதாரணமாக 11 சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த 9 சூத்திரம். காணும் உள்ளத்திற்கு காட்டும் உளம் போல காணா உள்ளத்தை கண்டு காட்டலின் என்பதாக 11 சூத்திரத்திற்கு அடிப்படையாக வைத்து தொண்டனே நினையுமாறு நினைதல், இது பெருமானிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து பெருமானோடு கலந்துவிட்ட நிலையிலே இது நான் என்ன நினைப்பது என்பதாக அமைத்து பெருமானே நீ நினைக்கின்ற பொழுது என்ன ஆகும் சொன்னார், பாசம் ஒருவுதல் என்பதாக சொன்னார். இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மலங்கள் நீ என்னதான் சொன்னாலும் சரி, அது ஆணவம் கண்பம் மாயை வாட் எவர் யூ நேம் இட், எதை கொண்டு நீ பாசம் என்கின்ற தன்மையிலே அத்துணை அறியாமையையும் கொண்டு வந்து சேர்த்து முழுமையாக பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த அறியாமை என்ன ஆகும் சொன்னார், விட்டு ஓடி செல்லும். நினையுமாறு நினைக்கின்ற நிலையிலே இந்த பாசம் உருவுதல் என்கின்ற அந்த அற்புதமான இந்த கருத்தை தொண்டனேன் நினையுமாறு நினையே என்று சொல்லக்கூடிய அந்த ஆழத்தை அற்புதமாக எடுத்து வைத்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். ஆக இந்த திருப்பதிகம் திருமாளிகைத்தேவனுடைய இந்த திருப்பதிகத்தினுடைய ஆழமாக 9 சூத்திரத்தினுடைய மிக மிக அந்த பொருளை விரித்து சொல்லுகின்ற பதிகமாக அமைந்திருப்பது இந்த திருநைத்தானம் திருப்பதிகம். ஆக நினைக்குமாறு நினைக்கின்றேனே என்பதாக சொல்லுகின்ற அந்த வாக்கும் நினையுமா நினைந்த கால் உய்யலாமே, நினையுமா நினைந்த கால் உய்யலாமே என்பதாக சொன்ன பொழுது தொண்டனே நினையுமாறு நினையே என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது என்னுடைய ஊனக்கண்ணோ என்னுடைய பசுகரணமோ என்னுடைய பாசகரணமோ அத்துணையும் கிடையாது, என்னுடைய கரணங்கள் அனைத்தும் திருவருளே கரணங்களாக பதியினுடைய கரணங்களாக அவனருளே கண்ணாக காணுகின்ற தன்மையாக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற தன்மையாக அமைந்ததுதான் இந்த நினையுமாறு நினைக்கின்ற தன்மை. ஆக தான் என்கின்ற அத்துணையும் நீங்கி தொண்டு தொண்டனேன் என்பதாக பெருமானிடத்திலே உள்ளாக இணைந்து கொண்டு பெருமானுடைய எண்ணங்கள் அனைத்தும் பெருமான் நினைக்கின்ற அனைத்தும் இனி தனக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, பெருமானுடைய எண்ணங்கள் அனைத்தும் அவர் இந்த ஆன்மா உய்வு பெற வேண்டும் என்பதாக எண்ணினால் இந்த ஆன்மா அவனுடைய பாசம் நம்மை விட்டு நீங்குகின்றது. ஆக நம்முடைய கரணங்கள் மூலமாக செய்தால்தான் அத்துணை வினைகளும் வருகின்றது, அது ஊனக்கண் என்பதாக அமைத்து இதை ஞானக்கண் என்பதாக அமைத்த நிலைதான் நினையுமாறு நினைக்கின்ற அந்த தன்மை. மிக ஆழமான பொருள், மிக மிக விரிவான பொருள், இதனுடைய சுருக்கம் உங்களுக்கு இங்கே அமைக்கப்பட்டது என்பதாக சொல்லி இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போ திருநேரிசை திருப்பதிகத்திலேயே 5வது திருப்பாடல், அதில் 2வது திருப்பாடலில் இருக்கக்கூடிய அந்த கருத்தும் நாம் கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து. சேமனை காமனை அன்று கண்ணால் கனலெறியாக நோக்கி தூபமும் தீபம் காட்டி தொழுமவர்க்கு அருள்கள் செய்து சேமனை தானம் என்னும் செறிபொழு கோயில் மேய வாமனை நினைந்த நெஞ்சம் வாழ்வுற நினைந்தோம். அந்த நெஞ்சம் வாழ்வு, ஆன்மாவினுடைய வாழ்வு என்பதாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் நாமக்கரச பெருமான் இந்த நெஞ்சத்தை முதன்மையாக நிறுத்துகின்ற இடம் இந்த திருநைக்கா. ஆக தொண்டனே நினையுமாறு நினை என்பதாக எடுத்து கொடுத்த அந்த நிலையை போல நினைதல் என்பதாக இந்த மனதினுடைய தன்மையும் இந்த நெஞ்சத்தை முன்னாக நிறுத்தி நீதான் நினைக்க வேண்டும் நீ வாழ வேண்டும் என்பதாக நினைத்ததுதான் இந்த திருநேரிசை பதிகமும் திரு தாண்டகமும். ஆக திருத்தாண்டகத்திலே பெருமான் அழைப்பது எதை என்பதாக சொன்னால், நெஞ்சே நீ உய்வு பெற வேண்டும் என்பதாக சொன்னால், நீ வாழ வேண்டும் என்பதாக சொன்னால், நீ உன்னுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால், திருநைத்தானத்து பெருமானை வழிபடு என்பதாக நிறுத்தி அமைத்தது அந்த பதிகம். அந்த கருத்தினையே இங்கேயும் நினைந்த நெஞ்சும் வாழ்வுற நினைந்தமாறே என்பதாக காட்டுவதும் 5வது திருப்பாடலிலே காடு இடமாக நின்று கனலெறி கையில் ஏந்தி. இந்த திருப்பாடல் பெருமான் அந்த கூத்து தரிசனம் என்பதாக அமைக்கின்ற பொழுது காடு இடமாக நின்று கடலறி கையில் ஏந்தி பாடிய பூதம் சூழ பண்ணுடன் பலவும் சொல்லி ஆடிய கடலார் சீரார் அந்தன் நெய்த்தானம் என்றும் கூடிய குழகனாரை கூடுமாறு அருகில் செய்வதாக சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஏக்கம்
கூடுமான
அது ஒரு அந்த ஏக்கத்தினுடைய ஆழம் அமைத்த இடம் இந்த இந்த ஒரு குறிப்பு கூடுமாறு அருகிலேயே கூடுதல் என்பதாக சொன்னால் ஒன்றாக அத்துவிதமாக கலத்தல் கூடுமாறு அருகிலேனே வானவர் வணங்கி ஏத்தி வைகளும் மலர்கள் தூவ தானவர்க்கு அருள்கள் செய்யும் சங்கரன் செங்கன் ஏற்றன் தேனமர் பொழில்கள் சூழல் திகழும் திருநைத்தானமேய கூணில மதியினானை கூடுமாறு அருகிலேன். இரண்டாவதாக அமைத்த ஒரு விஷயம் இலையுடை கடகை என்றும் இலங்கையர் மன்னன் தன்னை தலையுடன் அளர்ந்து மீண்டே தானவர்க்கு அருள்கள் செய்து சிலையுடன் கடையை சேர்த்து தீவிரம் எரிய நிலையுடை அடிகள் போலும் நின்ற நைத்தானர் என்பதாக அந்த திருநைத்தானத்து பெருமானை அமைக்கின்றார். இந்த இரண்டாவது திருவிருத்தத்திலே ஐந்தாவது திருப்பாடல் கொய்மலர் கொன்றை துழாய் வன்னி மத்தம் கூவிளம் மெய்மலர் வேந்த விரிசடை கற்றை என்பதாக சொல்லுகின்ற இந்த திருப்பாடல் மிக அழகான பெருமானுடைய அந்த வழிபாட்டிற்குரிய அந்த மலர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு குறிப்பு. சிவபூசை என்பதாக சொல்லுகின்ற அந்த சிவபூசையிலே முக்கியமாக இந்த திருப்பாடல் நாம் வைத்து எண்ணக்கூடிய திருப்பாடலாக சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு நிலை. ஆக இந்த திருப்பாடல் திருநைத்தானத்தினுடைய இந்த திருப்பாடல் சிவபூசை செய்கின்ற அந்த விதி முறைகளிலே இந்த திருப்பாடல் அமைந்திருப்பது என்பதாகிய ஒரு குறிப்பும். இதிலே கொன்றை என்பதை சொல்லுகின்றார், துடாய் சொல்லுகின்றார், வன்னி மலரை சொல்லுகின்றார், ஊமத்தம் என்று சொல்லக்கூடிய மலர், கூவிடம் கூவிடம்னா என்ன நீங்கதான் ஒவ்வொரு தலைவிருஷமும் வைக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயில் ஆக இந்த பெருமானுடைய அந்த மலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மலர்களினுடைய குறிப்பு மிக அற்புத குறிப்பாக இந்த திருப்பாடலிலே அமைக்கின்றார். இந்த திருத்தாண்டகத்தினுடைய ஐந்தாவது திருப்பாடல் எண்ணி எண்ணி வியப்படைகின்ற திருப்பாடலாக நாவுக்கரசர் பெருமான் துணை சிறப்பாக இந்த திருப்பாடலை அருளி செய்திருக்கின்றார் என்பதை பார்த்து இந்த திருக்கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். திருத்தாண்டகம் பக்கம் 114 பாடல் 5
பற்றி வள்ளுவர் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகின்றார்.
இந்த உடலுக்கும் உயிருக்கும் எப்படிப்பட்ட நட்பு என்பதாக சொல்றார். இந்த உடலுக்கு எப்படிப்பட்ட நட்பா இந்த உயிர், உடம்பை தனித்தொழிய குட்பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்புன்னு.
கொஞ்ச நேரமாவது இந்த உடல் ரொம்ப பாழான பிறகு இது இருப்பதற்கு இனிமேல் தகுதி இல்லை இந்த உடல் என்பதாக சொன்னவுடன் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம இந்த உடலை விட்டு இத்தனை நாள் இந்த உடலோடு உறவாடி கொண்டிருந்த உயிர், இத்தனை நாள் இந்த உடலோடு உறவாடி கொண்டிருந்த இந்த உயிரானது இந்த உடல் இதற்கு தகுதி இல்லை என்பதாக தெரிந்தவுடன் திணைத்தனை என்பதாக சொல்றோம். கொஞ்ச நேரம் கூட பொறுக்காமல் விட்டுட்டு ஓடி. அதுதான் இப்படிப்பட்ட நட்பு கூடாது, இப்படி நட்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நட்பு என்பது இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் சொல்ல வருகின்ற நிலையிலே இப்படிப்பட்ட நட்பு இருக்கக்கூடாது. எது? உடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய நட்பு இவ்வளவுதான். பக்கத்துல இருக்கக்கூடிய அவன் செல்வம் இழந்து விட்டது, இனிமே இவனால யூஸ் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டுகிறான் பாருங்க. அப்படிப்பட்ட நட்பு இந்த உலகத்திலே மிக மிக கூடியது. அதை சொல்லுகின்ற அற்புதமாக அந்த மந்திரத்தை திருமந்திரத்திலே நம்முடைய திருமூலத்தேவ நாயனார் மிக அற்புதமாக சொல்லுகின்றார். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். வெரி பிராக்டிக்கல், ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உதாரணம் திருமந்திரத்திலே எடுத்தாளப்படக்கூடிய உதாரணம். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மட குடியாரோடு மந்தனம் கொண்டார். இட பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். இடப்பக்கமே இறை நொந்தது. இடப்பக்கம் ஹார்ட் இருக்கிற பக்கம். இறை என்பதாக சொன்னா கொஞ்சம் வலிக்குதுன்னு தான் சொன்னார், ஜாஸ்தி ஒன்றும் வலிக்குதுன்னு சொல்ல. இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தது. இது நீர்க்குமிழி போன்ற வாழ்வு என்பதாக சொல்லி யாக்கை நிலையாமையிலே மிக அற்புதமாக திருமந்திரத்திலே நம்முடைய திருமூலத்தேவர் இப்படி வள்ளுவ பெருமான் அமைத்தாரோ அந்த கருத்தினை மிக ஆழமாக விரித்து காட்டு. இங்கே அப்பர் பெருமான் சொல்லுகின்றார் பாருங்கள், என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, நாட்டுக்கு நம்பி நாட்டுக்கு நம்பி நம்மூர் தலைமகள் இப்படித்தானே இருந்தான். அதை எடுத்து சொல்லும் போது சொல்றார், அனைத்துலகும் ஆளலாம் என்று பேசும் ஆங்காரம் தவிர நெஞ்சே. நெஞ்சிக்கா சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. அவர் நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு, அற்புதமான அவருடைய உள்ளம் அல்ல. அவர் சொல்லுகின்ற அந்த வாக்கு நமக்காக அருள் செய்யப்பட்ட வாக்கு. அனைத்து உலகும் ஆளலாம் என்னும் ஆங்காரம் தவிர. தாய்மான சுவாமிகள் மிக அற்புதமாக அதை கருணாகர கடவுளாக அந்த பெருமானை அமைக்கின்ற பொழுது மிக அற்புதமாக சொல்றார் அந்த திருப்பாடல். ஐயாவுக்கு தெரியும், ஆசைக்கு ஓர் அளவில்லை என்பதாக சொல்லக்கூடிய திருப்பாடல் மிக மிக அற்புதமான திருப்பாடல். ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். இந்த பக்கம் நிலத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆளுகை எல்லாம் வெஞ்சர்ஸ், இந்த பக்கம் எல்லாம் நிலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா இனிமே விட்டு வைக்கிறது 1/3 தானே, இனிமே இருக்கிறது கடல். ஆகவே கடல்ல போய் ஏதாவது நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு எல்லை போடக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய ஆசை அளவு இல்லை என்பதாக காட்டக்கூடிய ஒரு திருப்பாடு. ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலவெலாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும். அழகேசன் நிகராக, நிதிக்கு அரசனாக விளங்கக்கூடிய, நிதிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அழகேசன், அவனுக்கு நிகராக பொன் வைத்திருந்தாலும் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கே அலைவன். அது ஏதாவது ஆகாதான்னு நினைச்சுக்கிட்டு ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர். திருக்கூட்ட சிறப்புல அற்புதமா சொல்றார், ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவர் என்பதாக இருக்கின்ற நிலைக்கு மாறான நிலை.
நேசித்து ரசவாத வித்தைக்கே அலைந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். இத்தனை காலம் இப்ப 80-75 வயசுல காயகற்பத்தை நாடி போகின்ற நிலையை சொல்லுகின்ற. எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதுவும் உறங்குவதும் ஆக முடியும். உள்ளதே போதும் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே விழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர ஆனந்தமே என்பதாக இந்த பரிபூரானந்த பதிகத்திலே அவர் அமைக்கின்ற நிலை சொல்றார். அனைத்து உலகும் ஆளலாம் என்று பேசும் ஆங்காரம் தவிர் நெஞ்சே. ஏன்னா திணைத்தனை யோர் பொறையிலா உயிர் போம் கூட்டை பொருள் என்று மிக உண்ணின். இது எல்லாம் நீ செய்கின்ற அனைத்தும் எதை பேஸ் எதனை அடிப்படையாக வைத்து செய்கின்றோம்னா இந்த உடல் என்பதை அடிப்படையாக வைத்துதான். ஆனால் இந்த உடலிலே இருக்கின்ற இந்த உயிர் எப்போ போகும் என்பதாக யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த நிலையிலே இருக்கின்ற நீ அந்த ஆங்காரத்தை தவிர் என்பதாக சொல்லி அழைத்து அமரர்க்காக முனைத்து வரும் மதில் மூன்றும் பொன்ற அன்று முடுக்கிய வெம்ஜிலை வளைத்து செந்தீ மூழ்க நினைத்த பெரும் கருணையன் நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உயலாம் என்பதாக அந்த நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்ற அற்புத திருப்பாடல் என்பதாகிய நிலையிலே நெய்யாடி அப்பராக இருக்கக்கூடிய இந்த திரு நெய்த்தானத்து பெருமானை அப்பர் பெருமான் வணங்குகின்ற அந்த அற்புதமான அந்த வாக்குகளை மீண்டும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்.